உங்களுடைய வேதத்திற்கு திருப்புங்கள். மத்தேயு எழுதிய சுவிசேஷம், மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 6 அதிகாரம் 11 வசனம். மத்தேயு 6:11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அருமையாளர்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்ற பிரகாரமாய் நாங்கள் எங்களுடைய காலை தியானத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்பித்து தந்த அவருடைய ஜெபத்தை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். ஆகவே அந்த வகையிலே நாங்கள் முதலாவதாக நாங்கள் தியானித்த காரியம், அவர் பரலோகத்திலே இருக்கிற எங்களுடைய பிதாவென்றும் அவர் எங்களது என்று நாங்கள் உரிமை பாராட்டுவதற்கு கிறிஸ்து இயேசுவினுடைய பலியினாலே நாங்கள் அவருடைய புத்திரராகி நாங்கள் எங்களுடைய தேவன் என்று சொல்லுகின்றது கிறிஸ்து மூலமாக நாங்கள் ஒரு ஐக்கியத்தை தேவனோடு ஏற்படுத்தியதால் என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்பதையும், அவருடைய பரிசுத்தப்பட வேண்டும், அவருடைய நாமமானது இந்த பூமியிலே பரிசுத்தப்பட வேண்டும், எங்களுடைய செய்கைகள் மூலமாக எங்களுடைய வாழ்க்கைகள் மூலமாக அவருடைய சித்தத்தை நடப்பிப்பதன் மூலமாக அவருடைய நாமமானது தூஷிக்கப்படாமல் அவர் உண்மையாகவே அவருடைய நாமமானது இந்த இடத்திலே பிரஸ்தாபப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதையும் பார்த்தோம். பின்பதாக அவருடைய ராஜ்யமானது இந்த பூமியிலே வர வேண்டும். ஏனென்றால் இந்த ராஜ்யங்கள் எந்த விதத்திலும் ஒரு நிரந்தரமான ராஜ்யம் அல்ல, மாறாக தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வந்து அவர் ராஜாவாக இருந்து எங்களை ஆட்சி செய்கின்ற அந்த சந்தோஷத்தை, கிறிஸ்துவே எங்களுக்கு ராஜாவாக இருக்கிறார் என்கிறதை நாங்கள் எப்பொழுதும் வேண்டி அப்படியான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக சந்தோஷத்திற்குள்ளாக நானும் நீங்களும் போக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதையும், பின்பதாக நாங்கள் பார்த்த காரியம் என்னவென்றால் அவருடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்பட வேண்டும். அவ என்னுடைய உங்களுடைய சித்தத்தை அல்ல, நாங்கள் தேவன் என்ன சித்தத்தை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கின்றாரோ அந்த சித்தமானது தேவனே நடைபெற வேண்டும் என்று நாங்கள் கேட்க வேண்டும் என்பதை நாங்கள் கடந்த கிழமைகளிலே நாங்கள் பார்த்தோம். ஆகவே இன்று நாங்கள் பார்க்க போகின்ற காரியம் என்னவென்றால், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது 4வது காரியத்தை எங்களுக்கு சொல்லி அவர் என்ன முக்கியத்துவப்படுத்துகின்றார் என்றால், இந்த 11வது வசனத்திலே என்னுடைய உங்களுடைய மனுஷ வாழ்க்கையிலே முதலாவதாக நாங்கள் எங்களுடைய ஜெபத்திலே அல்லது தேவனோடு இருக்கின்ற உறவிலே எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற பிரதானமான முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவனே எங்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டும். அவ என்னுடைய உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் ஆலயத்திற்கு வருகின்றோம், நாங்கள் தேவனோடு ஒரு உறவை வைத்திருக்கின்றோம் என்றால் அதற்கு இருக்கின்ற பிரதானமான எங்களுடைய நோக்கம் ஆண்டவராகிய தேவன் அவருடைய பரிசுத்தமாக நாமம் பரிசுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்து வருகின்றோம், ஜபிக்கின்றோம். அவருடைய ராட்சியம் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் பிரயாசப்படுகின்றோம், ஜபிக்கின்றோம். அவருடைய சித்தம் இந்த பூமியிலே நடைபெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் வாஞ்சித்து செயற்படுகின்றோம். வேதமே எங்களுக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீ முதலாவதாக தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் நீங்கள் தேடுங்கள், மிச்செல்லாம் என்ன செய்யப்படும், உங்களுக்கு தானாக கொடுக்கப்படும். ஆகவே இங்கே கிறிஸ்து சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இந்த ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் கேட்டீர்களே, நீங்கள் தேவனை பற்றிய காரியங்களை நீங்கள் கேட்டீர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு கற்றுத் தருகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் ஒரு கணம் உங்களுடைய சரீர தேவைகளையும் நீங்கள் என்ன செய்யுங்கள், என்னுடைய பிதாவாகிய தேவனிடத்திலே கேளுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். சில வேளைகளிலே அருமையானவர்களை, நாங்கள் ஆவிக்குரிய காரியத்தை மட்டும் நாங்கள் கேட்டால் போதும் என்ற உணர்வுகளோடு சில வேளைகளிலே நாங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆகவே இங்கே அது ஒரு விதத்திலே நாங்கள் எங்களை நிறைய ஆவிக்குரியவர்கள் என்று காட்டுவதற்காக நாங்கள் பாவிக்கின்ற காரியம். நாங்கள் உலக காரியங்களை நாங்கள் தேவனிடத்திலே கேட்கிறதில்லை. நாங்கள் எப்பொழுதும் ஆவிக்குரிய காரியத்தை கேட்கிறோம் என்றால் அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் ஆவியைத்தான் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் என்ற ஒரு போலியான காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது. அவை நாங்கள் ஆவிக்குரியவர்கள் நாங்கள் சிந்தித்தாலும், நாங்கள் மனுஷர்கள் என்பதை என்ன செய்யக்கூடாது, ஒரு விதத்திலும் நாங்கள் மறந்து போகின்றவர்களாக இருக்கக்கூடாது. அவை நான் கூட என்று தனிப்பட்ட வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நாங்கள் ஆவிக்குரிய காரியத்தை மட்டும் தேவனிடத்திலே கேட்டால் போதும், அதுதான் எங்களுக்கு முக்கியம், ஆனால் இந்த சரீர பிரகாரமான காரியங்களை நாங்கள் கேட்க தேவையில்லை என்ற காரியத்திலே கூட சில வேளைகளிலே யோசித்திருக்கிறது. ஆனால் தேவனுக்கு முன்பாக இந்த பகுதியை ஆயத்தப்படுத்துகின்ற வேளையிலே தான் நினைத்த காரியம் என்னவென்றால், இது நாங்கள் நிச்சயமாக தேவனிடத்திலே கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை. எங்களுக்கும் மெய்யாக நாங்கள் கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் என்கின்ற உறுதி என்ன செய்யும் என்றால், எங்களை தேவனிடத்திலே சுதந்திரமாக, தேவரே நீர் எங்களுடைய நாளாந்த தேவைகளை நீர் பூர்த்தி செய்யும் என்று கேட்கிறதற்கு தேவன் கிறிஸ்து எங்களுக்கு கற்று தந்திருக்க, நாங்கள் மனுஷ ஞானத்தினாலே நாங்கள் கிறிஸ்துவிலும் பார்க்க ஆவியிலே முதிர்ந்தவர்களைப் போல நாங்கள் நடக்கின்றது எவ்வளவு ஒரு வெக்கமான காரியம் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அருமையாளர்களே, இந்த பகுதி எங்களுக்கு மிக மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஆவிக்குரிய காரியங்களை பெற்று கேட்க வேண்டும், ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதே வேளையிலே எங்களுடைய சரீர பிரகாரமான காரியங்களையும் நாங்கள் தேவனிடத்திலே ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதியானது எங்களுக்கு கற்றுத் தருகின்றது. ஆகவே சில வேளைகளில் அருமையாளர்கள், நாங்கள் ஜபத்திலே இதுவும் ஒரு ஆபத்தான காரியம் என்னவென்றால், சரீர பிரகாரமான காரியங்களையே முன்வைத்து நாங்கள் கேட்கின்றதும் இதுல என்ன சொல்லுகின்றது வேதம், அப்படியாகவும் நீங்கள் கேட்க முடியாது. ஆக இங்கு ரெண்டு காரியம், நீங்கள் தனியதாகவே ஆவிக்குரியதை மட்டும் கேட்கின்றவர்களாகவோ, அல்லது நீங்கள் தனியதாகவே இந்த சரீரத்தை குறித்து மட்டும் கேட்கின்றவர்களாகவோ அல்லாமல், நீங்கள் ஆவிக்குரியதை முதன்மைப்படுத்தி அதிலே முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு கேட்கின்ற நீங்கள் உங்களுடைய சரீர பிரகாரத்திலும் கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எங்களுடைய பிதாவாகிய தேவன் உங்களுடைய சரீரத்திலும் என்ன செய்கின்றார், கரிசனை உள்ள தேவனாக இருக்கின்றார். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சங்கீதத்திலே சொல்லுகின்ற காரியம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக கிடக்கும், ஆனால் ஆண்டவரை தேடுகின்றவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவர் இங்கு சிங்க குட்டிகளை பற்றி அவர் கதைக்கின்ற நோக்கம் அல்ல. அவர் சிங்க குட்டிகளுக்கே போஷிக்கின்றவர் என்றால், தன்னுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கின்ற உங்களை எவ்வளவுக்கு அதிகமாக போஷிப்பேன் என்கிறதை தேவனங்களுக்கு கற்றுத் தருகின்றார். இன்னொருத்திலே கேட்கின்றார் தேவன், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பீர்களா, இல்லையே, ஆனால் நான் என்ன செய்வேன், அதிலும் பார்க்க நான் உங்களுக்கு நன்மையை எப்பொழுதும் செய்கின்றவராக இருக்கின்றேனே. நீங்கள் பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவர்கள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவர்கள் சொற்கிறதும் இல்லை, அவைகளுக்கே நான் இவ்வளத்தை செய்கின்றேன் என்றால் நான் உங்களுக்கு என்னத்தை செய்வேன் என்று தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கவனிக்கின்ற போதிலே விளங்குகின்ற காரியம் என்னவென்றால், தேவன் இந்த சரீர பிரகாரமான தேவைகளை கூட எங்களுக்கு தருவதற்கு அவர் விருப்பத்தோடு இருக்கின்ற கர்த்தர். அடுத்ததாவது, நாங்கள் அருமையாகலே பிரசங்கத்திற்கு நாங்கள் ஆழமாக போவதற்கு முன்பதாக இந்த சொற்றொடர்களை நாங்கள் சற்று கவனமாக நாங்கள் தியானிப்போம். ஏனென்றால் இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கடினமான பகுதி. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆகவே இந்த வேதம் எங்களுக்கு சொல்கின்றது எங்களுக்கு வேண்டிய ஆகாரம். இது எபிரேய கிரேக்க மொழியிலே அருமையானவர்களே இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே, இது எப்படியாக இது எங்களுடைய ஆகாரத்தை எங்களுக்கு வேண்டிய பிரகாரமாக நீர் என்று எங்களுக்கு அதை தர வேண்டும். ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் அவர் டெய்லி பிரெட், எங்களுடைய ஆகாரம். ஆகவே ஏன் அப்படியான ஒரு சொற்பிரயோகம் இந்த இடத்திலே பாவிக்கப்பட்டது? எங்களுடைய ஆகாரம் தமிழிலே தெளிவாக இல்லை, ஆங்கிலத்திலும் சரி அது எபிரேயருக்கு கிரேக்கத்திலும் சரி தெளிவாக இருக்கின்ற காரியம். அவர் டெய்லி பிரெட், எங்களுடைய ஆகாரம். அவே கிவ் அஸ் அவர் டெய்லி பிரெட், தாரும் எங்களுடைய ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தாரும். இதுதான் அந்த ஆங்கிலத்திலே கொடுக்கப்பட்ட காரியம். அதிலே உண்மை ஒன்று இருக்கின்றது. என்னவென்றால் இது எங்களுடைய ஆகாரம் என்றால் நீங்கள் கேட்கலாம், இது தேவன் தானே தருகின்றது, அப்ப எப்படி எங்களுடைய ஆகாரமாக இது இருக்கலாம்? இங்கு தெசலோனிய சபையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்ற வேளையிலே, தெசலோனியர் 2 தெசலோனியர் 3:11, நீங்கள் உங்கள் கைகளினாலே வேலையை செய்து உங்கள் சாப்பாட்டை நீங்கள் சாப்பிடவில்லை. உங்களுடைய சாப்பாடு என்றால் அர்த்தம் என்னவென்றால் இது மற்றவர்களாலே இச்சிக்கப்பட்டோ அல்லது மற்றவர்களை நாங்கள் ஏமாற்றி அல்லது நாங்கள் மற்றவர்களை நாங்கள் பாதிக்கப்பட்டு களவெடுத்த காரியம் அல்ல. இது நாங்கள் உண்மையாக விதத்திலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளிலே சம்பாதித்த உணவு என்கின்றதுதான் இதனுடைய முதலாவது அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் என்னவென்றால் எங்களுடைய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அவருடைய புத்திர சுவிகாரத்தின் மூலமாக அவர் என்ன செய்தார்? தேவனோடு இருக்கின்ற அந்த உறவை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தார் என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாவதற்காக அவர் எங்களுக்கு செய்த அந்த கிருபையினாலே நாங்கள் அவருடைய குடும்பத்திலே ஒன்றானவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிற உண்மை. ஆகவே இது எங்களுடைய பிதாவாகிய தேவன் ஏற்படுத்திய உணவு என்றால் இது யாருடைய உணவு? இது எங்களுடைய உணவு. இது என்னுடையது என்று வேதம் சொல்லவில்லை, எங்களுடையது என்று சொல்லுகின்றது. ஆகவே இது எங்களுடைய உணவென்றால் இது நாங்கள் தேவனுக்கு முன்பாக ஒழுங்கான விதத்திலே நீதியான விதத்திலே கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கடினமாக பிரயாசப்பட்ட இந்த உணவும் இது தேவன் நாங்கள் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்திலே அவருடையதும் அது எங்களுடையது என்கின்ற அர்த்தத்தோடு இந்த வார்த்தை எழுதப்பட்டது. நீங்கள் மார்க்கு 11:10 அல்லது நீங்கள் லூக்கா 1:72 நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது எங்களுக்கு வேண்டியது என்கின்ற வார்த்தை அல்ல. இது என்ன அர்த்தத்தை கொடுக்கிறால் அதிலே இது எங்களுடையது நம்முடையது என்கின்ற வார்த்தைகளை நாங்கள் காணலாம். மாணவியாமையிலே அநேக நேரங்களை நான் கொடுக்கவில்லை. ஏனென்றால் இது ஒவ்வொரு வார்த்தைகளாக நாங்கள் படித்து போனால் அது நேரங்கள் அநேகமாக எடுக்கும். ஆகவே இது பொதுவாகவே இது எங்களுடைய உணவை நாங்கள் தேவனிடத்திலே ஒரு அனுமதியை பெற்று நாங்கள் உண்ணுகின்ற ஒரு காரியமாகவே இது எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது. இங்கு சரீரம் என்று கூறுகின்ற போலிலே அல்லது எங்களுடைய ஆகாரம் என்று கூறுகின்ற போலிலே தனியதான ஒரு அப்பத்தை மட்டும் இங்கு குறிப்பிடவில்லை. இது எங்களுக்கு அன்றாடம் எங்களுக்கு தேவையான சரீர காரியங்கள், எங்களுடைய உணவு, எங்களுக்கு உடை, எங்களுக்கு தங்குமிடம், எங்களுடைய பாதுகாப்பு, இது போன்ற சரீர பிரகாரமான தேவைகளை குறித்தே இந்த வார்த்தையானது எங்களுக்கு கற்றுத்தருகின்ற ஆகாரம் என்கின்றது தனியதாக இது ஒரு சாப்பாடு அல்ல. இது எங்களுக்கு தாரும். அடுத்த பாருங்கள், இது நீங்கள் எங்களுக்கு தாரும், அதாவது எனக்கு தாரும் என்று இங்கு சொல்லவில்லை. இது எங்களுக்கு, அதாவது சுயம் அற்ற ஒரு ஜெபமாக
இதிருக்க வேண்டும். மற்றவர்களும் இப்படியான சரீர பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கின்ற விருப்பம் வாஞ்சை எனக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதையே இந்த 11வது வசனமானது எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது.
ஆகவே நாங்கள் இங்கு 5 சிறு உப கலையங்களின் ஊடாக நாங்கள் இந்த 11வது வசனத்தை நாங்கள் சிந்திப்போம். முதலாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், நாங்கள் தேவனிடத்தில் நாங்கள் கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய சரீர பிரகாரமான தேவைகளை நாங்கள் தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதை நாங்கள் முதலாவதாக கேட்க வேண்டிய காரியம், நாங்கள் யாரிடம் அதை கேட்க வேண்டும், எதை கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், யாருக்காக கேட்க வேண்டும், ஏன் கேட்க வேண்டும் என்ற கேள்விகளுக்கு நாங்கள் பதிலை கொடுப்பதன் மூலமாக தேவனுக்கு பிரியமான வகையிலே இந்த 11வது வசனத்தை நாங்கள் தியானிக்கலாம். முதலாவதாக நாங்கள் யாரிடம் கேட்க வேண்டும், இரண்டாவதாக எதை கேட்க வேண்டும், மூன்றாவதாக எப்படி கேட்க வேண்டும், நாலாவதாக யாருக்காக கேட்க வேண்டும், ஐந்தாவதாக ஏன் அதை நாங்கள் கேட்க வேண்டும். முதலாவதாக நாங்கள் யாரிடம் கேட்க வேண்டும். ஆகவே இங்கு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று நாங்கள் கேட்கின்ற வேளையிலே நாங்கள் முதலாவதாக 9வது வசனத்திலே பாருங்கள், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீர் இப்ப எங்களுடைய பிதாவாக இருக்கின்றீர், நீர் எங்களுக்கு வேண்டிய எங்களுடைய ஆகாரங்களை, அதாவது தேவனை உம்முடையதும் எங்களுடையதுமான இந்த ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தாரும் என்று கேட்கின்றது யார் என்று சொன்னால், எல்லா ஐஸ்வர்யங்களையும் உடையவராகிய தேவனிடத்திலே நானும் நீங்களும் கேட்க வேண்டும். நீங்கள் சங்கீதம் 50வது சங்கீதத்திற்கு நீங்கள் திருப்பினீர்கள் என்றால், யார் என்றால் இவர் எல்லா ஐஸ்வர்யவான் எல்லா ஐஸ்வர்யத்தையும் ஆட்சி செய்கின்றவர் எங்களுடைய பிதாவாகிய தேவன். சங்கீதம் 50வது சங்கீதம் எங்களுக்கு மிகவும் தெளிவாக சொல்லுகின்றது இவர் யார் என்பதை. சங்கீதம் 50:10 2 வசனம் வரையான வார்த்தைகளை நான் வாசிக்கின்றேன். சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களின் ஆயுதமாய் திரிகின்ற மிருகங்களும் என்னுடையவைகள், மலைகளிலுள்ள பறவைகள் எல்லாம் நான் அறிவேன், வெளியிலே நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள், நான் பசியாயிருந்தால் உங்களுக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகள். அவை நாங்களுடைய சரீர தேவைகளை நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாங்கள் கேட்க வேண்டும். அவரே எல்லாவற்றையும் ஆட்சி செய்து சகலத்தையும் தன்னுடைய நிறைவான கரங்களுக்குள்ளே வைத்திருக்கின்றவர் யார் என்றால் இவர் எல்லா ஐஸ்வர்யங்களையும் உடையவராகிய தேவன். இரண்டாவதாக அவர் எல்லா விளைச்சல்களையும், அதாவது எங்களுடைய பூமியின் மேல் வருகின்ற சகல பலன்களுக்கும் பலன்களையும் தருபவரே இந்த தேவனாக இருக்கின்றார். நீங்கள் ஏசாயா 28வது அதிகாரம் ஏசாயா 28வது அதிகாரம் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற காரியம் என்னவென்றால், ஏசாயா 28:29 ஏசாயா 28:29 வசனம், இது சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவம் உள்ளவர். நீங்கள் வாசித்து பாருங்கள், உளுந்து 27வது வசனம், உளுந்து லூத்தாலே போரடிக்கப்படுகிறதில்லை, சீரகத்தின் மேல் வண்டில்கள் உருளை உழுவதும் இல்லை, உளுந்து கோலினாலே சீரகம் இலாற்றினாலும் அடிக்கப்படும், அப்பத்திற்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கின்றான், அவன் தன் உடிவால் அதை நசுக்கிறதும் இல்லை, அதன் குதிரையாலும் நொறுக்கிறதும் இல்லை, இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகின்றது. எல்லா விதமான விளைச்சலும் ஆபகு சொல்லுகின்றான், என்னுடைய விளைச்சல்கள் எல்லாவற்றையும் தருகின்றவர் இந்த தேவன். ஆகவே மூன்றாவதாக நாங்கள் பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், எல்லாம் அவரிடத்தில் இருந்து வருகின்றது. நீங்கள் ஜாக்கோபு புதிய ஏற்பாட்டிலே ஜாக்கோபு 1:17 வசனம் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற காரியம் என்னவென்றால், யாக்கோபு 1:17 வசனம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி
சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் இல்லை, நிழலும் இல்லை. என்ன சொல்கின்ற வேதம்? எல்லா ஈவும் எல்லாம் அவரிடத்திலிருந்து வருகின்றதாகவே அருமையானவர்களே, நாங்கள் யாரிடத்திலே நாங்கள் இதை கேட்கின்றோம் என்றால், இங்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் எல்லா விளைச்சல்களையும் எல்லாவற்றையும் தன்னுடைய கைகளினாலே ஆசீர்வதிக்கிற தேவரிடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும் என்பதை இங்கு இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுத் தருகின்றார். ஆகவே இன்னொரு காலத்தில் நீங்கள் பார்த்தால், நீங்கள் மத்தேயுவிலே தேவன் சொல்லுகிறார், அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் என்ன செய்கின்றார், மலையை அபரசிக்க பண்ணி பண்ணுகிறார். என்ன அர்த்தம்? இங்கே இந்த தீயோர் மீதே இவ்வளத்திற்கு நன்மை பாராட்டுகின்ற எங்களுடைய தேவன் தன்னுடைய பிள்ளைகளாகிய பிள்ளைகளுக்கு எவ்வளத்திற்கு நிச்சயமாக இதை தருகின்றவர் ஆனபடியாலே, நீங்கள் இவ்வளத்திற்கு எதிரிகளை கூட மன்னிக்கின்ற, எதிரிகளுக்கு கூட கொடுக்கின்ற அந்த பெரும் தன்மையும் அந்த இருதயத்திலே எந்த விதத்திலே ஒரு கசப்போ வெறுப்போ இல்லாத நீடிய பொறுமையும் சந்தோஷமும் அன்பும் எப்படியாக அவரிடத்திலே இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் அவரிடத்திலே கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகின்றார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும் யாரு? எங்களுடைய பிதாவே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீ தாரும். அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு என்ன செய்கின்றார் என்றார், அங்கு 5000 பேரை போஷித்தார். அவர் அங்கு என்ன செய்கின்றார்? அங்கு வேண்டியதை அவர் அங்கு கொடுக்கின்றவராகவும், தானே எல்லாவற்றிலும் ஒரு மகத்துவத்திலும் மனுஷனாலே சிந்திக்கப்பட முடியாத, செயற்படுத்த முடியாத விதத்திலே எல்லா ஆசீர்வாதங்களையும் உடையவர், எல்லா விளைச்சல்களையும் தருபவர், எல்லா விதமான வளர்ச்சிகளுக்கும் காரணராகிய நான் என்பதை கிறிஸ்து அங்கு 5000 பேரை போஷித்ததன் மூலமாக கொடுத்து அங்கிருந்த மக்களை என்ன செய்கின்றார்? அவர் போஷித்தவராக இருக்கின்றார். அருமையாகளே, இவரிடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் எதை கேட்க வேண்டும்? எங்களுடைய மூன்றாவது வேண்டுதல் என்னவென்றால், தேவனே உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்பட வேண்டும். ஆகவே இந்த பூமியிலே எனக்கு வேண்டிய சகல இந்த உலக ஆசீர்வாதங்களும் இது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியேயும் உம்முடைய ஞானத்திற்கு ஏற்றபடியேயும் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடியேயும் நீரங்களுக்கு தர வேண்டும் என்பதை நானும் நீங்களும் கேட்க வேண்டும். எதை கேட்க வேண்டும் என்றால், அவருடைய சித்தத்தின்படியாக எங்களுக்கு எங்களுடைய இந்த சரீர பிரகாரமான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதை கேட்க வேண்டும். அருமையானவர்களை, யாக்கோபு தெளிவாக தன்னுடைய புத்தகத்திலே எழுதுகின்ற காரியம் என்னவென்றால், 4:3 நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகள் நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகின்றபடியால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கின்றீர்களே. ஆகவே நாங்கள் தேவனிடத்திலே எதை கேட்க வேண்டும்? அவருடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும். எங்களுடைய மாம்சத்தின்படியாக நாங்கள் கேட்கின்றவர்களாக இருக்கக்கூடாது என்பதை வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகின்றது. அருமையானவர்களே, இது தேவன் எங்களுக்கு நியமித்த அவருடைய சித்தத்தின்படியாக நாங்கள் அவருடைய கட்டளைகளுக்கு அமைவாக எங்களுடைய தேவைகளுக்கு அமைவாக அவர் எங்களுக்கு தர வேண்டும் என்பதையும், அடுத்ததாக நாங்கள் எந்த விதத்திலும் மாம்சத்தை முன்வைத்தோ அல்லது மாம்சத்தினுடைய இச்சைகளை முன்வைத்தோ அல்லது பொருளாசைகளை முன்வைத்து நாங்கள் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்கின்ற ஆசையோடு தேவனை கேட்கின்றதை பற்றி இங்கு வேதம் சொல்லவில்லை. அடுத்ததாக தேவைக்கு ஏற்றபடியாக நாங்கள் கேட்க வேண்டும். இல்ல பாருங்கள், வேதம் சொல்லுகிற காரியம் எங்களுக்கு வேண்டிய, எங்களுக்கு வேண்டியது என்றால் எங்களுக்கு அளவுக்கு மிஞ்சி எங்களுக்கு வேண்டாம். தேவனே, நீர் எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கின்ற கர்த்தர். நீர் நாங்கள் எப்படியாக உணவு உண்ண வேண்டும் என்று நீர் விரும்புகின்ற கர்த்தர். ஆனாலும் எங்களுடைய தேவைக்கு ஏற்றபடியாக நீர் என்ன செய்யும் எங்களுக்கு தாரும். நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதி நாங்கள் அறிந்திருப்பீர்கள். யாத்திராகமம், யாத்திராகமம் என்ன நடக்கின்றது?
இங்கே ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுக்கின்றார்கள், எங்களுக்கு அப்பம் இல்லையே, எங்களுக்கு ரட்சி இல்லையே என்று தேவன் சொன்ன காரியம் என்ன செய், உனக்கு நான் தருவேன், நீ என்ன செய்யணும், அதை நீ நாள்தோறும் குடும்பங்களுக்கு அளவாக நீ என்ன செய்ய வேண்டும், எடுக்க வைக்க வேண்டும். தேவன் தெளிவாக சொல்லுகிறார், நீங்க வாசித்ததை கவனமாக நீங்க கேட்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அன்றன்று தேவன் சொல்லுகின்றார், அவர்கள் வந்து என்ன செய்ய வேண்டும், மனாந்திரத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை என்ன, இதை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் எங்களுடைய திராணிக்கு மிஞ்சினதை நாங்கள் கேட்காமல், அல்லது நாங்கள் பேராசையோடு கேட்கின்றவர்களாக அல்லாமல், எங்களுடைய சரீர பிரகாரத்தை அருமையானவர்கள் ஒரு விதத்தில் சொல்ல போனால் எங்களுக்கு தேவைகள் நிறைய இருக்கும். 10,000 ரூபாய் வருமானம் இருக்கின்றவர்களுக்கு 15,000 ரூபாய் வந்தாலும் என்னவா இருக்கும், தேவையாகத்தான் இருக்கும். நீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க அறிந்து கொள்ளலாம், 15,000 ரூபாய், 10,000 ரூபாய், 5,000 ரூபாயில் இருந்த ஒவ்வொரு நிமிஷங்களும் நீங்கள் 1,00,000 ரூபாய் வந்தாலும் எங்களுடைய தேவைகள் ஒரு பொழுதும் என்ன செய்ய போவதில்லை, குறைந்து போவதில்லை. ஏனென்றால் அருமையானே, உலகத்திலே ஐஸ்வர்ய நாடான அமெரிக்காவிற்கு என்ன இருக்கின்றது, தேவை இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் பணக்கார நாடாகிய சீனாவிற்கு தேவை இருக்கின்றது. அவை தேவையானது இந்த பூமியிலே முடிந்து போகின்றதல்ல. உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள் என்று வேதம் சொல்லவில்லை, உங்களுக்கு வேண்டியதை என்னுடைய தனிப்பட்ட அன்றாட வாழ்க்கைக்கு, நாங்கள் சாதாரணமான ஒரு மனுஷனை போல நாங்கள் வாழுவதற்கு எங்களுடைய அடிப்படை தேவைகளை நாங்கள் தேவனிடத்திலே கேட்க வேண்டும் என்பதை தேவன் எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். அருமையானவர்களே, இது எங்களுடைய கிறிஸ்தவ சமுதாயத்திலே நாங்கள் இருக்கின்ற பெரியதான ஒரு பலவீனம் என்னவென்றால், நாங்கள் பேராசையோடு தேவனிடத்திலே கேட்கின்ற காரியம். ஆனால் தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், பேராசையோடு கேட்டால் அது எந்த விதத்திலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் அது இல்லை. அடுத்த கேள்வி என்னவென்றால், மூன்றாவது காரியம், நாங்கள் யாரிடம் கேட்க வேண்டும் என்று தெரியும், நாங்கள் அதை எப்படி கேட்க வேண்டும் என்று தெரியும், அல்ல மன்னிக்கவும், எதை கேட்க வேண்டும் என்று தெரியும், நாங்கள் அதை எப்படியாக அதை கேட்க வேண்டும். ஆகவே நாங்கள் இங்கு தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீ நாள்தோறும், அதாவது அனுதினமும் உன்னுடைய தேவைகளை நீ கேட்க வேண்டும் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வனாந்திரத்தில் இருக்கின்ற வேளையிலே தேவன் ஏன் அவர்களுக்கு ஒரு கிழமைக்குரிய உணவை கொடுத்து விடவில்லை, தேவனால் இயலாதா, இயலும். ஏனென்றால் இங்கு நாள்தோறும் நாங்கள் அவரிலே தங்கி இருக்க வேண்டும் என்பதே இங்கிருக்கின்ற பிரதானமான காரியம். இன்று எங்களுக்கு ஒரு விதத்தில் நாங்கள் பார்த்த அருமையாகலே, நாளைக்கு என்ன என்பதை குறித்து நாங்கள் அநேகர் பெருசாக என்ன செய்வதில்லை, யோசிப்பதில்லை. ஏனென்றால் எங்களுக்கு எப்படியோ வீட்டிலே அரிசியோ அல்லது மாவோ எண்ணெயோ எங்களுக்கு இருக்கும். ஆனால் நல்லதொரு சாப்பாடை சாப்பிட இல்லாமல் போனாலும் எங்களுக்கு ஏதோ நாளைக்கு நாங்கள் உண்ணுவோம் என்கின்ற காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டு அநேகமானவர்களுக்கு. ஆகவே அந்த வகையிலே தேவன் அதை சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இதன் ஊடாக நீங்கள் அன்றென்று உள்ளதென்றால், நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னிலே தங்கி கேட்கின்றவர்களாகவும், மற்ற இதிலே நீங்கள் விளங்க வேண்டிய அடுத்த காரியம் என்னவென்றால், இரண்டாவது காரியம், இது எங்களுடைய பலத்திலே நாங்கள் இதை சரீர தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய முடியாது, எங்களுக்கு சில வேளைகளில் இன்னும் 2 வருஷத்திற்கு என்னுடைய எனக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நான் அனுதினமும் தேவனிடத்தில் உணவு கேட்க வேண்டிய தேவை இல்லை. ஆனால் அருமையானவர்களை யோசித்து பாருங்கள், மனுஷன் மிக மிக பலவீனமானவன், எங்களுக்கு வேலை சில வேளைகள் இல்லாமல் போகலாம், சில வேளைகள் எங்களிடத்திலே சக்தியானது இல்லாமல் போகலாம், வேலை செய்வதற்கு திராணி இல்லாதவர்களாக நாங்கள் போகலாம், எங்களுக்கு போதிய ஞானம் எங்களுடைய வேலையை செய்து சம்பாதிப்பதற்கு இல்லாமல் போகலாம். அருமையானவர்களே, தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், உன்னுடைய வேலையிலும் நீ திறம்பட செய்ய வேண்டும்,
நீ ஆறு நாளும் தேவனுக்கென்று உண்மையாக ஒழுங்கான விதத்திலே உழைக்க வேண்டும் என்பதையும் நீ தாழ்மையோடு தேவனை நோக்கி கேட்க வேண்டும். ஏனென்றால் உனக்கு ஞானமும் புத்தியும் உற்சாகமும் உன்னிடத்திலே பலமும் நான் உனக்கு தரவில்லை என்றால் உனக்கு வீட்டிலே என்ன இல்லை, சாப்பாடே இல்லை. அருமையாளர்களே, இதிலே கிறிஸ்துவின் காரியம் என்னவென்றால் நீங்கள் இதிலே பூரணமாக நீங்கள் தங்கி கேட்க வேண்டும். இரண்டாவதாக தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நீங்கள் பூரணமாக தங்கினவர்களாக மட்டுமல்ல, நீங்கள் பூரணமாக உங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி நீங்கள் அதை கேட்க வேண்டும். ஏனென்றால் தேவனே, நான் இன்று சாப்பிடுகின்ற காரியம் அல்லது எனக்கு நீ தந்த இந்த உடுப்பானது இந்த வீடானது என்னுடைய பிறச்சு என்னுடைய கரத்திலே இருந்து வந்ததல்ல, நீர் எனக்கு அதை செய்வதற்குரிய பலத்திலே நான் அதை பெற்றுக் கொண்டேனே, இது எனக்கு உரியது அல்ல. சில வேளைகளை நாங்கள் சொல்லுகிற காரியம், ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை நான் கட்டி முடித்தேன். கட்டர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் விருதா? அருமையாக என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் அனுதினமும் இந்த தாழ்மையோடு தேவனை நோக்கி நாங்கள் எங்களுடைய சரீர பிரகாரமான காரியத்தை கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அருமையாக மூன்றாவது காரியம் என்னவென்றால் நாங்கள் விசுவாசமுடையவர்களாக கேட்க வேண்டும். தேவனே, நீர் இன்று எங்களுக்கு தருகின்றீரே, ஆனால் நாளைக்கு நீர் தருவீரோ தரமாட்டீரோ என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யவில்லை, அந்த அவிசுவாசமாக இருந்தபடியால் என்ன செய்தார்கள், நாளைக்குரியதை சேர்த்து வைத்து நாட்டம் எடுத்தது என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக நான் உங்களுக்கு சொல்லவில்லை நீங்கள் ஒவ்வொரு நாளும் போய் அரைக்கிலோ அரிசியை வாங்கித்தான் சமைக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அதன் அர்த்தம் என்னவென்றால் நாங்கள் தேவன் எங்களுக்கு இதை பூரணமாக தந்தார், இதை தேவனே நீர் எங்களுக்கு இதை தர வேண்டும் என்று இது எங்களிலே பலம் உள்ளவர்களாக அல்ல, பூரணமாக தேவனிலே நாங்கள் அதை தாழ்மைப்படுத்தி நாங்கள் தேவன் நிச்சயமாக எங்களுக்கு தருவார் என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு அதை கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்ற அருமையாக நீங்கள் நினைத்து பாருங்கள், எலியாவினுடைய சம்பவத்தை நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். தேவன் என்ன விதமாக எலியாவை ஒரு சாதாரண ஒரு காகத்தினூடாக போஷிக்கின்றார். ஒரு சின்னத்துண்டு அப்பம் வெளியே விழுந்தாலும் காக்கா என்று கூப்பிட்டு ஊரெல்லாம் கூப்பிட்டு பிச்சி அந்த அப்பத்தை தின்னுகின்ற இந்த காகம் எலியாவுக்கு போய் அப்பம் கொடுக்கின்றார். அவருடைய எவ்வளவு ஒரு மகத்துவத்தை நீங்கள் இங்கே காணுவீர்கள். எவ்வளத்திற்காக தன்னுடைய பிள்ளைகளை போஷிக்கின்றார். அதே சாரிபாத் ஒரு விதவையாகிய விதவைக்கும் என்ன செய்கின்றார், அப்பமும் எண்ணெயும் அவருடைய உள்கையில் என்ன செய்யவில்லை, குறையவில்லை. இதுதான் அருமையானே எனக்கும் உங்களுக்கு இந்த காரியம் என்னவென்றால் எங்களுடைய விசுவாசம். இங்கு எலியாவிற்கு அங்கு என்ன விதமாக தேவனுடைய ஒரு விசுவாசம் இருந்தது, அங்கு என்ன விதமாக இங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன விதமாக தேவன் எகிப்தில் இருந்து அவர்களை வரப்பண்ணி அனுதினமும் என்ன விதமாக இந்த மன்னாவினாலே போஷித்தாரோ அந்த தேவனை நீங்கள் விசுவாசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதையே எங்களுக்கு வேதம் கற்றுத் தருகின்றது. அடுத்ததாக இனிமையாளர்கள் நாங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு என்ன நம்பிக்கை என்றால் எங்களுடைய ஆகாரத்தை தேவனே நீர் எங்களுக்கு தாருமென்றால் நாங்கள் எனக்காக அல்ல நான் மற்றவர்களுக்காக நான் கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்றீரே அந்த வார்த்தை அருமையாவளை தாருங்கள். நானும் நீங்கள் எனக்காக ஜபிக்கின்ற வேளை என்னுடைய அப்பத்திற்காக ஜபிக்கின்ற வேளையிலே அதனுடைய அர்த்தம் என்ன, நானும் உங்களுடைய அப்பத்திற்காக என்ன செய்கின்றேன், ஜபிக்கின்றேன். அவர் எங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை என்னவென்றால் தேவனே நான் மட்டும் எனக்காக நான் ஜபிக்கின்றவன் அல்ல, உங்களுடைய பிள்ளைகளே எனக்காக என்னுடைய அப்பத்திற்காக ஜபிக்கின்றார்களே அதனாலே எனக்கு இந்த அப்பம் கிடைக்கின்றது என்கின்ற அந்த நம்பிக்கை என்னிலே இல்ல, நம்பிக்கை என்னுடைய ஜனங்களும் எனக்காக ஜபிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்கின்ற இந்த நம்பிக்கை. இதங்களுக்கு இருக்கின்ற சபையாக இருக்கின்ற காரியம் நீங்கள் என்னுடைய சரீர தேவைகளுக்காக ஜபிக்கின்றவர்களாகவும் நான் உங்களுடைய சரீர தேவைகளுக்காக ஜபிக்க எல்லாரும் சரீர தேவைகளுக்காக ஜபிக்க வேண்டும் என்றால் நான் உங்களுக்காக ஜபிக்கின்றேன் நீங்கள் எனக்காக ஜபிக்கின்றேன் என்ற அந்த நம்பிக்கை அப்படியாக நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஜபிக்கின்ற வேளையிலே தேவன் நிச்சயமாக தன்னுடைய சித்தத்தின்படியாக எங்களுக்கு தேவைக்கேற்றபடியாக நாங்கள் பட்டினி இல்லாமல் இருப்பதற்காக நாங்கள் மானத்தோடு நாங்கள் நிர்வாணமாக அல்ல உடுப்புறுப்புவதற்காக தேவன் காகங்கள் மூலமாக போஷித்த கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மக்கள் மூலமாக போஷிப்பார் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு முகர்ந்திருக்கிறோம். நாங்கள் இப்படியாக கேட்க வேண்டும். நாங்கள் முதலாவதாக தேவனிடையே பூரணமாக தங்கி நாங்கள் கேட்க வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் அவர்களே தாழ்மை உள்ளவர்களாக கேட்க வேண்டும். மூன்றாவதாக உறுதியான விசுவாசம் உடையவர்களாக கேட்க வேண்டும். நம்பிக்கை உடையவர்களாக கேட்க வேண்டும். ஆகவே இன்று அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற நாங்கள் யாருக்காக இதை கேட்க வேண்டும். முதலாவது அருமையானவர்களை நானும் நீங்களும் எனக்காக என்னுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இங்கு திமோத்தேயில கூட வேதம் சொல்ல உடைய சொந்த குடும்பத்தை விசாரிக்க நாங்கள் வேண்டும். உன்னுடைய சொந்த குடும்பத்தை நீ விசாரிக்காதவன் நீ சபையிலே மூப்பனாகவே நீ இருக்க முடியாது என்றால் ஒரு கிறிஸ்தவனுக்கு கட்டாயமாக தன்னுடைய சொந்த குடும்பத்தை அவன் பராமரிக்கின்றவனாகவோ தன்னுடைய சொந்த குடும்பத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கின்ற ஜெபிக்கின்றவனாகவும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு திருப்தியாக இருக்கின்றதே எனக்கு எல்லாம் கிடைக்கின்றதே ஆனால் மற்றவனை நான் அந்த என்னுடைய நிலையிலே வைத்து நான் பார்க்கின்றதல்ல. சில வேளைகளில் நீங்கள் சிறு பிள்ளைகளை கவனித்து பார்த்திருப்பீர்கள். சில வேளை நீங்கள் ஒரு டொஃபியை கொடுத்தால் அது வாங்கிட்டு என் அம்மா கொண்டு தாரீங்களா அல்லது எங்களுடைய அக்கா கொண்டு தாரீங்களான்னு கேட்பாங்க. இது ஏனென்றால் அவங்கள் தாங்கள் அந்த அனுபவத்திலே பட்டதும் அல்ல, அது மற்றவனும் அந்த சந்தோஷத்திலே அனுபவிக்க வேண்டும் என்ற காரியம். நீங்கள் அடி கொடுக்கல எங்க அக்கா கொண்டு தான் பிள்ளை கடிசிருந்தாலும் கேட்க மாட்டான். அது தெரியும் அது எவ்வளவு ஒரு கசப்பான ஒரு காரியம் என்று. விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை கொடுக்கின்ற போலே அண்ணா கொண்டு தான் ஒருவர்களும் கேட்கின்றதில்லை. சில பேர் பொதுவாக அர்த்தம் என்னவென்றால் நாங்கள் உண்மையாகவே நாங்கள் ஒன்றை கேட்டு பெற்றுக்கொண்டு அதிலே திருப்தியும் ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கின்ற போலே அது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் என்ற விருப்பம். அருமையாளர்களை எனக்கும் உங்களுக்கும் இருக்கும் என்னிடத்திலே எனக்கு வருகின்றதிலே எவ்வளத்திற்கு நான் சந்தோஷப்படுகின்றேனோ அதுபோல மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றதிலும் சந்தோஷம். நாம சில வேளைகளிலே எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பல பல குறுக்கான வழிகளில் நாங்கள் சிந்திப்பதுண்டு. ஆனா மற்றவர்களுக்கு நாங்கள் அதை என்ன செய்வதில்லை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் பாடுபடுகின்ற சரியான குறை. அருமையாளர்களை வேதம் கற்றுத் தருகின்ற காரியம் என்னவென்றால் நாங்கள் எங்களுக்காக எப்படியாக தேவனிடத்திலே ஜெபிக்கின்றோமோ மற்றவர்களுக்காகவும் நாங்கள் கேட்க வேண்டும் என்றால் வேதத்திலே பார்த்தால் சுயம் அற்ற ஒரு ஜெபம். மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். வேதத்திலே பாருங்கள், நீங்கள் மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அன்னுதினமும் நீங்கள் எல்லா வேதத்திலையும் காணலாம். காரணம் இரண்டாவது கட்டளை என்ன சொல்லுங்கள், உன்னிடத்தில் நீ அன்பா இருப்பது போல நீ பெருனிடத்திலும் அன்பாயிருப்பாயாக. என் அர்த்தம், நீ உன்னிடத்திலே நீ அன்புள்ளவனாக இருக்க வேண்டும், அதே நேரத்திலே அதே போல நீ மற்றவனிடத்திலும் அன்புள்ளவனாக இருக்க வேண்டும் என்று வேதமங்களை கற்றுத்தாரு. நாங்கள் யாருக்காக நாங்கள் கேட்க வேண்டும் என்றால் எங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும். மற்றவர்களும் எந்த விதத்திலும் சரீர பிரகாரமான தேவைகளிலே அவர்கள் குறைந்தவர்களாக இருக்கக்கூடாது என்பதை நானும் நீங்களும் இதயத்திலே மனப்பூர்வமாய் விசுவாசித்து எங்களை நாங்களே தாழ்மைப்படுத்தி எங்களுக்கு கிடைத்ததிலே நாங்கள் பெருமைப்பட்டவர்களாக அல்ல, எங்களுக்கு கிடைத்ததிலும் தாழ்மைப்பட்டு தேவனே இந்த ஆசீர்வாதத்தை என்னுடைய இந்த சகோதரனுக்கு நீர் கொடுக்க மாட்டீரோ. தேவனே நான் இந்த ஆசீர்வாதத்திலே பெற்ற இந்த சந்தோஷத்தை என்னுடைய சக விசுவாசிக்கு நீர் கொடுக்க மாட்டீரோ என்று அருமையானவர்களே தேவனிடத்திலே நாங்கள் கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து எங்களுக்கு கற்பித்து தருகின்றார். அடுத்ததாக இறுதியாக ஏன் நாங்கள் அதை கேட்க வேண்டும். ஒரு விதத்திலே அருமையாளர்களே ஏன் நாங்கள் அதை கேட்க வேண்டும் என்றால் இது எங்களுடைய ஆகாரம். நாங்கள் ஏன் அதை தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக் கொண்டு வரும் என்றால் அவருடைய அனுமதியோடு நாங்கள் அதை அனுபவிக்க வேண்டும். அவருடைய அனுமதியோடு தேவனங்களுக்கு ஏற்படுத்தினதை நாங்கள் அனுபவிக்கலைதான் எங்களுக்கு என்ன இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும்.
இங்கே ஆதாமின் ஏவாளையும் நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள் என்றால், இங்கே தேவன் அனுமதிக்காத ஆகாரத்தை என்ன செய்தார்கள்? உண்டார்கள். அவை தேவன் அனுமதிக்காத ஆகாரத்தை உண்டபடியாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தியாக இருந்தாலும் இறுதியிலே எண்ணத்தை கொண்டு வந்தது அங்கு வெக்கத்தையும் அங்கு வேதனையையும் கொண்டு வந்தது. எப்ப இங்கு தேவன் அனுமதிக்காத ஒரு காரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டபடியால் அவை நானும் நீங்களும் ஏன் அதிலே நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், ஏன் தேவனிடத்திலே கேட்க வேண்டும் என்றால், சாப்பாடு எல்லாரும் தானே சாப்பிடுகின்றார்கள். இங்கு எப்படியான எல்லா கிறிஸ்துவ விசுவாசிக்காதவனும் சாப்பிடுகிறான், ஏன் நான் அதை நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்றால், அருமையானே இது தேவன் எனக்கு தந்தவர் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன் என்றால் அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவரினாலே வராத அல்லது அவருடைய நியமனங்களுக்கு அப்பாற்பட்ட எந்த அப்பமும் அது நாற்றம் எடுக்கின்ற அப்பம் என்பதை நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். அருமையாளர்கள் எடுக்கின்ற வேளையில் ஒரு சந்தோஷமாக இருக்குமானால் இறுதியிலே அது ஒரு வேதனை. நீங்கள் ஆகானை யோசித்து பாருங்கள். ஆகா என்ன செய்யணும், எடுக்கின்ற வேளையிலே அது சந்தோஷமாக இருந்து அதை இச்சித்து சாமான்லாவற்றையும் எடுத்து அவன் தன்னுடைய சரீர தேவைக்காக எடுத்தான். ஆனால் அது அவனுக்கு இறுதியிலே மரணத்தையும் வெக்கத்தையும் ஏற்படுத்தியதன் காரணம் என்னவென்றால், தேவனுடைய அனுமதியோடு நாங்கள் இருக்க வேண்டும். இறுதியிலே அது வெக்கத்தை தரும். உதாரணமாக நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகின்ற காரியம், தேவனுடைய வழியிலே பாருங்கள், அங்கு ஓய்வு நாளிலே அங்கு என்ன செய்யப்பட்டது, ரெண்டு சேர்த்துக் கொள்ளப்பட்டது. முன்பதாக அவர்கள் வாங்கித்து தேவனுடைய சொத்துக்கு கீழ்ப்படியாமல் சேகரித்ததெல்லாம் வீணாய் போய்விட்டது. என் அர்த்தம் அருமையானே, நாங்கள் ஆறு நாளும் தேவனுக்கென்று பிரயாசப்பட்டு ஏழாவது நாள் நாங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும். நாங்கள் ஏழாவது நாளும் எங்களுடைய அப்பத்திற்காக நாங்கள் பிரயாசப்படுவோமே ஆனால், இந்த ஏழாவது நாளும் இந்த அப்பத்திற்காக நாங்கள் வாஞ்சித்து திரிவோமே ஆனால், ஏழாவது நாளும் இந்த சரீர தேவைகளுக்காகவும் எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் பரந்தளிப்போமே ஆனால், இறுதியிலே தேவன் சொல்லுகின்ற காரியம் அது நாறும். சரியான கவனமாக திரும்ப திரும்ப சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், தேவனுடைய வழிகளுக்கு விரோதமாக நீங்கள் எந்த ஒரு வருமானத்தையோ அல்லது ஆசீர்வாதத்தையோ நீங்கள் பெற முடியாது. அது இறுதியிலே உங்களுக்கு சாபமாக நாற்றம் எடுக்கிறதாக இருக்கும். விசேஷமாக ஓய்வினால் நாங்கள் பொய் சொல்லி ஒரு வருமானத்தை எடுக்கின்றது, அல்லது நாங்கள் தந்திரமாக ஒரு வருமானத்தை எடுக்கின்றது, நாங்கள் அல்லது நாங்கள் களவெடுத்து ஒரு வருமானத்தை எடுக்கின்றது, நாங்கள் விபச்சாரம் செய்து எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் பாதுகாக்கின்றது. அருமையாகலே, எல்லாம் ஒரே பாவம் தேவனுக்கு முன்பாக பாருங்கள். இதற்காக தலைமையாக நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகின்ற காரியம், படிக்கின்ற பிள்ளைகள் சரி வளர்ந்தவர்கள் சரி, ஓய்வு நாளை தேவனுக்கென்று பூரணமாக கொடுங்கள். ஏனென்றால் அதற்கென்று அருமையானவர்களே, நீங்கள் அதுவே உங்களுடைய மகிமைக்கென்றும் உங்களுடைய ஆசீர்வாதம் சரீர பிரகாரத்துக்கென்று நீங்கள் பிரயாசப்படுவீர்கள் என்றால் அது இறுதியிலே நாட்டத்தை தரும். நாட்டத்தை தரக்கூடாது என்பதற்காக நான் சொல்லுகின்ற காரியம், நீங்கள் ஏன் கேட்க வேண்டும் என்றால், தேவனிடத்திலே நீங்கள் நாட்டம் எடுக்காதபடி அந்த ஆசீர்வாதத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தேவனிடத்திலே கேட்க வேண்டும். அருமையாக நீங்கள் ஒன்று சாமுவேலுடைய புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 11 வசனத்தை பார்த்தால், இங்கு சாமுவேலுடைய தாயால் தனக்கு உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்திற்காக அவள் அங்கு என்ன செய்கின்றாள், ஜெபிக்கின்றாள். அவை நாங்கள் ஏன் இதை கேட்க வேண்டும் என்றால், எங்களுடைய சரீர பிரகாரமான தேவைகள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதொரு சப்போர்ட் அதாவது ஒரு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே கேட்கிறோமே தவிர, நாங்கள் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு ஐஸ்வர்ய வாங்கலாக இருப்பதற்காக வேதம் இங்கு கேட்கவில்லை. இங்கு இவள் என்ன செய்கிறான், சாமுவேலுடைய தாயானவள். அந்த வசனத்தை வாசித்தால் நல்லா இருக்கும். ஒன்று ஒன்று சாமுவேல் ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம்
பதினோராம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்ததால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சபரகன் பத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். என்ன செய்கிறாள், தனக்கு ஏன் அங்கு அவள் அங்கு தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்ட காரியத்தை அவள் தேவனுடைய மகிமை கண்டு என்ன செய்கின்றாள், அங்கு அவள் விடுகின்றவளாக இருக்கின்றாள். ஆகவே நாங்கள் சரீர பிரகாரமான தேவைகளை நாங்கள் ஏன் கேட்கின்றோம் என்றால் அதனுடைய முடிவு ஆவிக்குரியதாக இருக்க வேண்டும். ஆகவே தேவனே, நீர் எனக்கு ஆகாரத்தை தாரும் என்றால் அதை நான் உண்டு புசித்து நான் ஆரோக்கியமாக இந்த வாழ்க்கையிலே ஆறு நாளும் நான் வேலை செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆறு நாள் நீ வேலை செய்து ஏழாம் நாள் தானே ஓய்ந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த தேவனை நான் ஏழாம் நாள் மட்டும் ஓய்ந்திருக்கின்றது உங்களுடைய கட்டளையினுடைய பாதியை நான் கடைபிடிக்கின்றேனே, நான் ஆறு நாளும் நான் வேலை செய்வதற்கு நீர் என்ன செய்யும், எனக்கு இந்த ஆகாரத்தை தாரும். ஏனென்றால் நான் ஆறு நாளும் தேவனே பலத்தோடு நான் வேலை செய்தால் தானே நான் ஏழாம் நாள் ஓய்ந்திருக்கலாம். ஆகவே நாங்கள் தேவனுடையத்திலே நான் கேட்கின்றனுடைய முடிவு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவி தேவனுடைய மகிமையே இறுதியான முடிவாக இருக்கும். வேதம் என்ன சொல்லுகின்றது, நீங்கள் எதை குடித்தாலும் புசித்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். ஆகவே நீங்க என்னத்தை பெற்றுக் கொண்டாலும் இறுதியாக அது ஒரு ஆவிக்குரிய. இங்கு பாருங்கள், தேவன் ஏன் இங்கு எகிப்திலிருந்து இந்த இஸ்ரவேலர்களை மீட்டு வனாந்திரத்திலே போஷித்தார், என்ன காரணம், எங்கே போக வேண்டும், அவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவர்கள் போக வேண்டியிருந்தது. அவை வாக்குத்தம் பண்ண வேண்டிய தேசத்துக்கு போக வேண்டி இருந்தபடியால் அவைகள் நாளுக்கு நாள் தேவையான உணவு என்னவா இருந்தது, தேவனுடைய பார்வையில் அது போதுமாக இருந்தது. இது போதா என்று எடுத்த ஆக்கார் என்ன செய்தான், அந்த ராஜ்யத்திற்குள் என்ன செய்யவில்லை, அவன் போகவில்லை. ஆகவே நாங்கள் ஏன் இதை தேவனிடத்திலே கேட்க வேண்டும் என்றால் எங்களுக்கு வேண்டியதை தேவனே நீர் எங்களுக்கு தாரும். ஏனென்றால் என்னுடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே நான் இந்த பரலோ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரை இந்த பூமியிலே வாழுகின்ற வேளையிலே எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தாரும், காரணம் உங்களுடைய மகிமைக்கு. மிக மிக முக்கியமான காரியம், நாங்கள் ஆவிக்குரிய சரீர பிரகாரமான காரியங்களை கேட்டு அதிலே உலகத்திலே நாங்கள் சந்தோஷப்பட்டு மற்றவர்களோடு ஒப்பிட்டு மற்றவர்களோடைய போட்டி போட்டு என்னுடைய பிள்ளை அப்படி, என்னுடைய வருமானம் இப்படி, என்னுடைய காரியம் அப்படி என்று போட்டி போடுவதற்காக தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளுகின்றதல்ல, இறுதியிலே தேவன் அதிலே மகிமைப்பட வேண்டும். கல்வியை கேட்கின்ற வேளையிலே நான் ஏதோ படித்து மற்றவர்களுக்கு முன்பாக எனக்கு பெருமை பாராட்டுவதற்காக நான் கல்வியை கேட்காமல், தேவனே இந்த கல்வியின் மூலமாக நான் உங்களுடைய காரியங்களை உங்களுடைய சித்தங்களை விருப்பங்களை நான் அறிந்து நீர் மகிமைப்படும்படியாக நீர் எனக்கு இந்த கல்வியை தாரும். அருமையாக்களை, இதனுடைய முடிவு இறுதியாக கிறிஸ்துவினுடைய மகிமையாக, அவருடைய மகிமையினுடைய வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாங்கள் வாழுவதற்கு வேண்டும் என்பதற்காக நாங்கள் தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டுமே தவிர என்னுடைய உங்களுடைய இச்சைகள் என்னுடைய உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று உலக தேவைகளை கேட்கின்றவர்கள் அல்ல. கண்மையானவர்களே, தேவன் சொல்லுகின்ற காரியம், நீங்கள் என்னிடத்திலே கேளுங்கள், நீங்களுடைய சித்தத்தின்படியாக உங்களுடைய தேவை கேட்டபடியாக நீங்கள் என்னிடத்திலே கேளுங்கள், தாழ்மையோடு விருப்பத்தோடு நீங்கள் கீழ்ப்படிவோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் என்னை கேளுங்கள், உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நீங்கள் கேளுங்கள், இறுதியாக என்னுடைய மகிமைக்காக நீங்கள் கேளுங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக கேளுங்கள். இதுவே அருமையானவர்களே தேவன் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற பாடம். நானும் நீங்களும் என்னுடைய உங்களுடைய அன்றாட தேவைகளை தேவனிடத்திலே கேட்க வேண்டும், தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றபடியாக கேட்க வேண்டும், தேவனுக்கு மகிமை கேட்டபடியாக கேட்க வேண்டும். எங்களுடைய சுயத்திற்காக நாங்கள் கேட்கின்றவர்களா, மற்றவர்களுக்காக நாங்கள் கேட்க வேண்டும், காரணம் தாழ்மையோடு கேட்க வேண்டும், காரணம் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலிருந்து வளர்ப்பதற்கே அது எங்களுக்கு தேவை. இதற்காக நாங்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். இதற்கு மிஞ்சி நாங்கள் எதை கேட்டாலும் அது நாற்றம் எடுக்கின்றதாக இருக்கும் என்பதை வேதம் எங்களுக்கு கேட்டுக்கொள்கிறது. இந்த புதியதான வருஷத்திலே நீங்கள் ஓய்வு நாளிலே தேவன்களோடு பேசின காரியம் என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் அதை அறிந்திருப்பீர்கள். இதை குறித்து உண்மையாகவே உங்களுக்கு பூர்ணமாக விளக்கம் இல்லாதவர்கள் நீங்கள் என்னை வந்து சந்தித்து பேசிக் கொள்ளலாம். ஆனால் இதை நீங்கள் மனதிலே வைத்து இந்த வருஷத்தை தேவனுக்கு முன்பாக ஓட்ட வேண்டும் என்பதே எனக்கு இருக்கின்ற விருப்பமும் ஜெபமாக இருக்கின்றது. தேவன் தாமே இந்த காரியங்களை உங்கள் இதயங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.